الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا أحب الله قوما ابتلاهم فمن صبر فله الصبر ومن جزع فله الجزع رواه احمد او كما قاله صلى الله عليه وسلم وقال ايضا لا عقل كالتدبير او كما قاله صلى الله عليه وسلم الا புகழும் புகழ்ச்சியும் அகிலமனைத்தையும் அழகாக படைத்து அற்புதமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயனாகிய அந்த அல்லாஹுக்கே சொந்தமாகும். அவன் தனித்தவன், இணைத்துணை அற்றவன், நாடிய நாடுவதையெல்லாம் நாடிய விதத்தில் செயலாற்றுபவன், நிலைத்திருந்து ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன். அந்த நாயனை தவிர வேறு நாயன் இல்லை என்பதாக காட்சி கூறுகின்றேன். மேலும் சலவாத்தும் சலாம் மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் தாங்கையோடும் சந்தோஷத்தோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக சாந்தி நிறைந்ததாக இருக்கின்றதோ அவ்வழிகளை இவ்வவனியில் அறிமுகம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தீர்க்க கருத்திகள் மீதிலும் அதிலும் செய்யதுள்ள அவ்வழியின் அவள் ஆகிறேன் முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சோடுகளை அன்போடு எடுத்து நடந்த உத்தம தோழர்கள், அவர்களை சேர்ந்த தாபியான்கள், அவர்களை சேர்ந்த அல்லாஹ்வை நம்பி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமது ஈருலக வாழ்வின் ஈடேற்றத்துக்கும் விமோசனத்துக்குமாக இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக அன்பாக கட்டளையாக படித்திருக்கின்றான். அவைகளை தமது வாழ்க்கையின் சகல சந்தர்ப்பங்களிலும் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் இவைகளை மேற்கொள்வதனால் எமது ஈருடக வாழ்வும் பேர் அழிவையும் இழிவையும் சந்திக்கும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்தகைய விளக்கல்களிலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக அடியனுக்கும் இரண்டாவது அமங்களுக்கும் நட்போதனை செய்து கொள்கிறேன். செயல்படுத்தக்கூடிய நல் இதயத்தையும் நற்பாக்கியத்தையும் கிருபையுள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அளவில்லாத அன்பும் நிகரில்லாத கிருபையும் உள்ளவர். அவனுடைய அன்பையும் அருளையும் நினைத்து பார்ப்பதற்கும் அவனுடைய அன்பையும் அருளையும் அளவிட்டு காட்டுவதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது. எனவேதான் திருமறையில் திறந்ததோடு முதலாவது வாசகமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் எத்தகையவன்? அவன் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஓதுகின்றேன் அல்லது அல்லாஹுடைய பெயர் கொண்டு தன்னுடைய காரியத்தை செய்கின்றேன், அந்த அல்லாஹ் என்ற ஜலாலியத்தினுடைய வார்த்தையோடு அல்லாஹ் இடைத்திருக்கக்கூடிய வார்த்தை ரஹ்மான். அல்லாஹுக்கு பல திருநாமங்கள் இருப்பதாக குர்ஆன் தெளிவாகவே சொல்லுகின்றது. வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹுக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றதாக அல்லாஹே சொல்லி காட்டுகின்றான். அவன் படைத்தவன் ஏழு வானங்களை படைத்த ஹாலிக், படைப்பனங்களை அத்தனையும் படைப்பதற்கு சொந்தக்காரன் அவன். எனவே வானத்துக்கு மட்டுமல்ல, பூமிக்கும் மட்டுமல்ல, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எத்தனை கோடான விதவிதமான படைப்பனங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் படைத்த ஹாலிக் அவன். என்றாலும் அல்லாஹ் என்ற வார்த்தையோடு ஹாலிக் என்ற வார்த்தையை அல்லாஹ் இணைக்கவில்லை. சோதர்களே, பெரியார்களே, அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அகிலம் அனைத்தையும் ஆட்சி புரியக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் உடைய வல்லவன், மிக பெரும் அரசன். என்றாலும் அவன் மாலிக் என்ற வார்த்தையை அல்லாஹ் இணைக்கவில்லை. அகிலத்தில் வாழக்கூடிய அனைத்து படைப்புகளும் அவன் இட்ட கட்டளையை விட்டும் அணுகூட அசைவது கிடையாது. அத்தனையும் முற்று முழுதாக வழிபட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அத்தனையும் அவன் நடைத்த புறத்தில் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் கஹ்ஹார் என்றாலும் கூட அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையோடு கஹ்ஹார் என்ற வார்த்தையை இணைக்கவில்லை. சோதர்களே, பெரியார்களே, இப்படியாக அல்லாஹுடைய எல்லா திருநாமங்களையும் சொல்லி முடிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹ் என்ற அவனுடைய ஜலாலியத்துடைய வார்த்தையோடு ரஹ்மான் என்ற வார்த்தையை அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். திருமறையை திறந்ததோடு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அவன் யார் அவன்? சோதர்களே, அந்த அல்லாஹ் எந்த அல்லாஹ்? இரக்கம் உள்ள அல்லாஹ், கருணை உள்ள அல்லாஹ், இரக்கமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அவனுடைய நீதம், அவனுடைய நியாயம், அவனுடைய நேர்மைகளை பற்றி எல்லாம் திருமறையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அநியாயம் செய்வது கிடையாது. சோதர்களே, பெரியார்களே, அவன் அநியாயம் செய்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸே குதுசி, இன்னி ஹர்ரம்து ஸுல்மா அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கிக் கொண்டேன். எனவே பல தலாலமும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அநியாயம் செய்வதும் அவருடைய நியாயத்தில் உள்ளதல்ல. சோதர்களே, மனிதர்களை சிரமப்படுத்துவதும் அவருடைய இரக்கத்துக்கும் மாற்றமானதல்ல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய இரக்கமும் அவருடைய கருணையும் சோதர்களே எந்த அளவு தூரமானது? ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையோடு எவ்வளவு இரக்கம் இருக்கின்றது என்பதனை தாய் உள்ளம் படைத்த அத்தனை தாய்மார்களும் புரிவார்கள். இதே போன்று ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தையோடு எவ்வளவு பாசமும் நேசமும் நெஞ்சில் நிறைந்ததாக இருக்கின்றது என்ற உண்மையை ஒவ்வொரு பெற்றோர்களும் புரிவார்கள். ஒரு தாயும் தந்தையினுடைய இரக்கம் எவ்வளவு தூரம்? குழந்தையுடைய விடயத்தில் நீ ஓய்வெடுக்கின்ற வரைக்கும் தாயும் தந்தையும் ஓய்வெடுக்க மாட்டார்கள். நீர் அறிந்து தாகம் தீருகின்ற வரைக்கும் உன்னுடைய தாயும் தந்தையும் நீர் அறிந்த மாட்டார்கள். அந்த குழந்தை பத்தி ஆறுகின்ற வரைக்கும் அந்த தாயும் தந்தையும் உணவு அருந்த மாட்டார்கள். நீ உணவு அருந்து பசி தீருகின்ற வரைக்கும். இது தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள ஒரு இரக்கம். அவர்களே, தாயும் தந்தையும் இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார்கள் குழந்தை கண்டால். குழந்தையை உருவாகுவதற்கு தாயும் தந்தையும் காரணமே தவிர, அந்த குழந்தைக்கு உடலை கொடுத்ததோ, அந்த உடலில் எலும்புகளையும் நரம்புகளையும் உருவாக்கி, அல்லது அந்த உடலுக்கு அழகான உயிரை கொடுத்து வாழ்வதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்து, சோதர்களே, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் இவனுக்காக உண்டாக்கி படைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் காரணஸ்தர்கள் தாய் தந்தையர்கள் அல்ல. இவர்களால் எதுவும் செய்துவிடவும் முடியாது. இவர்கள் உருவாகுவதற்கு தாயும் தந்தையும் காரணம் இவ்வளவுதான். இவ்வளவுக்கு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையோடு இவ்வளவு பாசம் என்றால், குழந்தை உண்ணுகின்ற வரைக்கும், குழந்தை உறக்குகின்ற வரைக்கும், குழந்தை தாகம் தீருகின்ற வரைக்கும் தாயும் தந்தையும் தாகம் தீர மாட்டார்கள் என்ற அளவுக்கு பாசமும் நேசமும் கல்பு நிறைய இருக்குகின்றது என்றால், உடலை கொடுத்த அல்லாஹ், உயிரை கொடுத்த அல்லாஹ், படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருப்பான்? சோதர்களே, பெரியார்களே, இரக்கம் உள்ள அல்லாஹ், ஏன் கருணை உள்ள அல்லாஹ் ஏன் இப்படியாக தமக்கு சிரமத்தை உண்டாக்கி விட்டார்? அன்புள்ள அல்லாஹ் ஏன் இப்படி எல்லாம் எங்களை அளக்கழிய வைத்து விட்டார்? அவர்களை ஈமான் உள்ள இதயங்கள் யாரும் தடமாறிவிடக் கூடாது. ஈமானுடைய விடயத்தில் அவர்களை யாரும் படைத்தவனுடைய நன்றிகளை மறந்து நடந்து விடக் கூடாது. படைத்தவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவ்வளவு இரக்கமாக உள்ள அல்லாஹ் ஏன் இப்படி என்னை சிரமப்படுத்தி விட்டான் என்பதாக ஈமானில் பலகீனமாக இருக்கக்கூடிய நாடு நீங்களும் சிந்திக்கலாம். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, படைத்தவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படியான நிலைமைகளை உருவாக்குவது எதற்காக? ஒரு குழந்தையைக்கு தந்தையோ தாயோ அடிக்குகின்றான் என்றால் ஏன் அடிக்குகின்றார்கள்? சிரமப்படுத்துகின்றார்கள் என்றால் எதற்காக சிரமப்படுத்துகின்றார்கள்? குழந்தை படுத்துறங்குவது அவனுக்கு விருப்பமானதாக இருக்கும். அவன் விளையாடி தெரிவது என்பது குழந்தைக்குரிய அவனுடைய விளையாட்டு காலமும் அப்படிப்பட்ட ஒரு நேரம். அவன் விளையாடுவதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக லட்சியமாக நினைத்துக் கொள்வான். என்றாலும் அவனுடைய விளையாட்டை நிறுத்திவிட்டு அவனுடைய விளையாட்டில் இருந்து அவனை எடுத்து, சகோதரர்களே, அந்த பையன் அந்த மகனை பாடசாலைக்கு அனுப்புகின்றார். போகாத பட்சத்தில் அடிக்கவும் செய்து விடுகின்றார். ஏன் அடிக்கின்றார்? ஏன் அந்த பிள்ளையினுடைய சந்தோஷத்தை தடுத்து நிறுத்துகின்றார்? நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை அந்த பையன் அந்த குழந்தையை தடுத்து நிறுத்துகின்றார். அந்த சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தவனை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, அவன் முடியாது என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் தடியெடுத்து அடிக்கவும் செய்கின்றார். அடிப்பது என்பது அநியாயமாக அடிப்பதில்லை, இரக்கத்தினால் அடிக்குகின்றார். இது உலகத்தில் உள்ள எல்லா தாயும் தந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஏன் தந்தை அடிக்குகின்றார்? குழந்தைக்கு இரக்கத்தினால் அடிக்குகின்றார். ஒழுக்கத்துக்கு முரணாக செல்கின்றாயா? இல்லை இல்லை, தண்டிப்பது என்பது இரக்கத்தினால் தண்டிக்குகின்றார்கள் என்ற உண்மையை அத்தனை பேர்களும் புரிந்து கொள்வார்கள். இமாம் ஃபக்ருர்ராஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்ஸீருல் கபீரிலே தெளிவாகவே இப்படியான ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். என்ன எப்படியான முறையில் என்றால், ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு அடிப்பது என்பது அது இரக்கத்தினால் அடிப்பதே தவிர பிள்ளையோடு உள்ள கோபத்தினால் அடிப்பது கிடையாது. இதே போன்று சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அங்கே இரக்கத்தினால் ஏதோ தன்னுடைய விடயத்தில் அவனுடைய முடிவுகள் அமைகின்றது. ஆனால் அல்லாஹ் இரக்கத்தினால் தான் செய்கின்றான் என்ற உண்மையை விவேகம் உள்ள அத்தனை பேர்களும், நியாயமுள்ள உள்ளங்கள் உடைய அத்தனை பேர்களும், ஈமானை சுமந்த உள்ளங்களுடைய அத்தனை பேர்களும் புரிந்து கொள்வது கடமையாக இருக்கின்றது. 5 வயதில் அடிக்கப்படுகின்றது குழந்தைக்கு, 25 வயது வரும் பொழுது விளங்கும் ஏனினுடைய தாயும் தந்தையும் இதற்கு அடித்தார்கள். 5 வயது பையனுக்கு புரிவது கிடையாது, அல்லது 10 வயது குழந்தைக்கு புரிவது கிடையாது. அந்த குழந்தை ஏதோ தனக்கு தாயும் தந்தையும் அநியாயம் செய்வதாக நினைத்துக் கொள்கின்றார்கள், அல்லது அப்படியான அடிப்படையில் ஏதும் சிந்தித்து தாய்க்கும் தந்தைக்கும் கடினமாக கூட ஏற்றிவிடவும் செய்து விடலாம். என்றாலும் சகோதரர்களே, பெரியார்களே, 25 வயதை அடையும் பொழுது விளங்கும் அந்த குழந்தைக்கு என் தாயும் தந்தையும் அன்றைய நேரத்தில் அந்த காலத்தில் இப்படியான முறையில் என் விடயத்தில் நடக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? 20 வருடத்துக்கு பிறகு விளங்கும் அன்புனுடைய அர்த்தம் என்னவென்பது, அடியினுடைய அர்த்தம் என்ன என்பதனை 20 வருடத்துக்கு பிறகு புரிந்து கொள்கிறார்கள். இது போன்ற சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அநியாயம் செய்வது கிடையாது. இரக்கத்தினால் ஏதோ நிலைமைகள் தனக்கு பாதகமாக சிரமமாக இருக்கின்றது என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இரக்கத்தினால் செய்கின்றான் என்ற அந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விடயத்தில் சொல்வதாக இருந்தால், இமாம் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகின்றது, இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசித்து விட்டார். இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசித்து விட்டார். இப்புத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதிப்பார். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசித்தால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயம் என்ன? சோதர்களே, இப்புத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதிப்பார். சோதனை என்பது சோதர்களை அந்தஸ்தை உயர்த்துவதற்காக கொடுக்கப்படக்கூடியது. பாடசாலைகளில் பரீட்சை நடத்துகின்றார்கள், நடத்துவதுதான் நேர் நியாயமான அம்சம் என்ற விடயத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஏற்றிருக்கின்றோம். அவர்களை ஏன் பரீட்சை நடத்துகின்றது, ஏன் சோதனை நடத்துகின்றது? வருடத்தில் ஒரு முறை அவர்கள் பதவி அடைய வேண்டும், உயர்வு அடைய வேண்டும். காலமெல்லாம் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது, அவர் அந்த இடத்தில் இருந்து அடுத்த ஒரு கட்டத்தை அடைய வேண்டும். நீங்கள் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் சோதனை ஒன்று தேவை என்பதனை உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். இதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்துலா, அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். சோதனையுடைய முடிவு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அன்பு கருத்தமாக இருந்தவன், அல்லாஹ்வுடைய அன்பு கருத்தமாக இருந்தவன் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபமன் ஸபர ஃபலஹுல் ஸபர், யார் பொறுமை செய்கின்றார்களோ பொறுமைக்குரிய முழு கூலிகளையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஃபமன் ஜஸ்அ ஃபலஹுல் ஜஸ்அ, யார் தடுமாறி விடுவார்களோ, யார் கைதெல்லப்படுவார்களோ, யார் கண்ணீர் வடிப்பார்களோ அவர்கள் காலமெல்லாம் கலங்கப்படுவார்கள், கலக்கத்துக்குள்ளாக்கப்படுவார்கள். சோதர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வாழ்க்கையில் சந்தித்த சிரமங்கள், வாழ்க்கையில் சோதிக்கப்பட்ட அளவு உலகத்தில் யாரும் சோதிக்கப்படவில்லை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று யாரும் உலகத்தில் சோதிக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹுடைய ரசூல் அவர்களே சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள், லக்கத் ஊதீது பில்லாஹி வமா யூதா அஹத், நான் நோவினைப்படுத்தப்பட்டதை போல் உலகத்தில் யாரும் நோவினப்படுத்தப்படவில்லை. வலக்கது உஹிட்டு பில்லாஹி வமா யுஃபா அஹத், நான் பயமுறுத்தப்பட்டதை போன்று உலகத்தில் யாரும் பயமுறுத்தப்படவில்லை. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய விடயங்களும் தெளிவாகவே எமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சையிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன சையிதுல் ஆதம், நாம் ஆதமுடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவர். ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களிலும் செய்யது உறுதி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களில் நான் தலைவன். சொர்க்கத்திலே அங்கே கியாமத்துடைய நாளையில் லிவா உல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான தங்கையான புகழுக்குரிய கொடி நபி அவர்களுடைய கையில் கொடுக்கப்படும். வலா பஹர், எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. நபி அவர்கள் இவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்கள். இரவு பயணமாக எடுத்துச் சென்றானே, இரவுடைய நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் சொற்ப நேரத்தில் அந்த இராவளி பயணமாக எடுத்துச் சென்றானே, அந்த அல்லாஹ் தூய்மை பெற்றவனாக பரிசுத்தம் உள்ளவனாக ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அங்கே பைத்தல் மக்கத்தில் இருந்து எல்லா நபிமார்களும் அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சமூகம் அளிக்க செய்தான், மரணித்து விட்டு அத்தனை நபிமார்களும் அந்த இடத்துக்கு வந்தார்கள். எல்லா நபிமார்களையும் நிறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று அங்கே தொழுகை நடாத்தினார்கள். அங்கே பைத்தல் மக்தத்திலே தொழுகை நடாத்தி விட்டு அங்கிருந்து முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், ஏழு வானங்களையும் தாண்டி சென்றார்கள். சிதரத்துல் முந்தஹாவையும் தாண்டினார்கள். அதர் ஜிப்ரீல் கூட தாண்ட முடியாத இடத்தையும் தாண்டி அல்லாஹ் தரிசித்தார்கள். அப்படிப்பட்ட தங்கை நிறைந்த உயர்வுக்குரிய மேன்மைக்குரிய எல்லா நபிமார்களுடைய தலைவராகிய எமது தூதராக எமக்கெல்லாம் நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று யாரும் சோதிக்கப்படவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இவர்கள் நோவிக்கப்பட்டதை போன்று யாரும் நோவிக்கப்படவில்லை. நபி அவர்கள் இந்த அளவுக்கு மேன்மைக்குரியவர்கள், இந்த அளவு தூரம் கண்ணியமான நபி அவர்கள், ஏன் நபி அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள்? சோதனை என்பது உயர்வுக்குரிய இடமே தவிர அங்கே மனிதர்களை தாழ்த்துவதற்காக உள்ள ஒரு விடயம் அல்ல. அருமையான பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருட காலங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டு மண்ணறைக்கு செல்லக்கூடிய, இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நாளுடைய நிலைமை என்ன? நாம் அறிந்த விடயம் சோதர்களே, நபி அவர்களுடைய வீட்டில் விளக்கரிப்பதற்கு கூட எண்ணெய் இல்லாத நிலை. அங்கே வீட்டிலே வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக விளக்கு பத்தப்படுகிறதால் அதற்கு கூட எண்ணெய் கிடையாது. இது நபி அவர்கள் தாழ்ந்து விட்டார்கள் என்பதற்குரிய அர்த்தமா? நபி அவர்கள் சோதிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்குரிய அர்த்தமா? அவர்களை நானும் நீங்களும் ஈமானில் மிக மிக பலவீனமானவர்கள், ஈமானில் மிக தாழ்ந்தவர்கள், அதனால் நிலைமைகளை சமாளிப்பது என்பது மனதிற்கு சிரமமாக இருக்கலாம். என்றாலும் அல்லாஹ் சோதனைகளை உண்டாக்குவது இவர்களுடைய அந்தத்தை உயர்த்துவதற்காக. நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை கொண்டுள்ள நிலைமை 3 வருட காலங்களாக ஷோபிய அபி தாலிபிலே அங்கே பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு உண்பதற்கு கூட ஏதும் கிடையாத நிலைமையில் ரப்பாகி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபியையும் நபியோடு சமூகத்தை கூட்டத்தார்களையும் சோதித்தார். சோதர்களே, பெரியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்ல, சாதாரணவர்கள். எனவே அல்லாஹ் எங்களை சாதாரண மட்டத்தில் தான் சோதிக்கின்றான் என்பதாக நானும் நீங்களும் அவர்களை படைத்தவன் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான உபகாரத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக நடப்பதற்கு எச்சரிக்க வேண்டும். அங்கே நீரிலே மூழ்கி தவிக்குகின்றார்கள். அங்கே தவிப்பதற்கால் அந்த நீர் தவிக்கக்கூடியவர்களை கை கொடுப்பதற்காக யார் யாரையோ நாட்டில் தயாரிக்கவில்லை.
எத்தனையோ உள்ளங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தயாரித்து விட்டான். அவர்கள் தன்னுடைய பணங்களையும் நேரங்களையும் காலங்களையும் செலவழித்து உதவிக்க அவர்களை அவன் அனுப்புகின்றான். நான் யாரையும் கேட்டெடுக்கவில்லை, யார் அனுப்பியது? அங்கே அவர்கள் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் பொருள்களையும் ஏன் தன்னுடைய உயிரையும் கூட முன்வைத்து அவர்கள் இன்னொரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உழைப்பதற்காக உள்ள உள்ளங்களை அல்லாஹ் தயாரித்தார். அங்கே அவர்களை அழைத்து சென்றதன் பின்பு அங்கே கரையில் சென்று விட்டால் அவர்களை உடனடியாக அவர்களுக்கு நீர் கொடுக்கவா? நாம் எதிர்பார்க்கவில்லை, என் கையிலே தண்ணீர் போத்தல் தருவார்கள் என்பதாக யாரும் நினைக்கவில்லை. ஆனால் எமல் தாகம் தீர்ப்பதற்கு அவர்கள் தானாக தன்னுடைய கையிலே கொண்டு தண்ணீரை தருகின்றார்கள். உங்களுக்கு பசி ஆகிவிட்டதா? உங்களுடைய பசியை தீர்ப்பதற்கு இதோ சாமான்களும் தயாரான நிலைமையில் உங்களுக்கு உணவு தயாராக இருக்கின்றது. அல்லாஹ் தயாரிக்க வைக்கின்றான், யார் யாரையோ செலவழிக்க வைக்கின்றான், எமது பசிக்காக யார் யாரையோ தயாரி ஏற்பாடு செய்ய வைக்கின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால் சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் அபூர்வமான சில காட்சிகளை கூட அல்லாஹ் படிப்பினையாக நமக்கு தருகின்றான். அங்கே வெளியில் வந்ததோடு சூழ் அந்த நேரத்தில் நீரிலே நடைந்த நிலைமையில் அங்கே குளிராக இருக்கலாம், உடலுக்கு அப்படியான சந்தர்ப்பத்தில் சூடாக எதுவும் கிடைத்து விட்டால் நல்லா இருக்குமே என்று நினைக்கக்கூடிய தருணம் தானே. அங்கே அவர்களுக்கு உடனடியாக சூடான பானங்கள் கூட தேநீர்கள் கூட கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்குகின்றான், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தயாரித்து இவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக்கி விடுகின்றான். இதுவெல்லாம் நாம் செய்தது கிடையாது, படைத்தவனாகி அல்லாஹ் செய்தது. இதுவெல்லாம் அல்லாஹ் செய்தது. சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ விதவிதமான உபகார ஏற்பாடுகளை எல்லாம் படைத்தவனாகி அக்காலிக்காகி அல்லாஹ் செய்கின்றான். ஆனால் எம்மை போன்றவர்கள் அல்ல சஹாபாக்கள், ஈமானில் பலமானவர்கள், அவர்களை அல்லாஹ் இதைவிட கடுமையாக சோதித்தார். நாம் சாதாரணமானவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம், எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சாதாரண மட்டத்தில் சோதித்தார். அவர்கள் கடுமையானவர்கள், அவர்களுடைய ஈமான் பலமானது மலை போன்றது. அவர்களுக்குரிய சோதனை மூன்று வருட காலங்கள். பொருளாதார தடை, தன்னுடைய குடும்பங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அத்தனை இவர்களை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். உண்பதற்கு உறங்குவதற்கு நிம்மதியாக ஏதும் கிடையாது. ஒரு சாகிரந்து இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், ஷாபை அபித்தாலிபில் நாங்கள் எல்லாம் தங்கியிருந்த நேரம் கடுமையான பசியும் தாகவுமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் சிறுநீர் கழிப்பதற்காக நான் சென்றேன். சிறுநீர் கழிப்பதற்காக சென்று சிறுநீரை கழிக்கும் பொழுது தான் சிறுநீர் பல பூமியில் பட்டுவிட்டால் அந்த நேரத்தில் பொதுவாக உள்ள சத்தம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நான் சிறுநீர் கழித்தது ஏதோ வித்தியாசமான சத்தமாக இருந்தது. பார்த்தால் நான் சிறுநீர் கழித்ததனுடைய அந்த இடம் இருக்கிறதே, அது மிருகத்தினுடைய தோள்கள் போடப்பட்டிருந்த இடம். அது போன்றதாக நான் யூகித்துக் கொண்டேன். எனவே அதனை நான் எடுத்து வந்து கழுகி அதனை நான் பவுடராக ஆக்கி அதை தன்னுடைய வயிற்று பசிக்குரிய உணவாக எடுத்துக்கொண்டேன். இன்னொரு சகவிரந்து எல்லாரவர்கள் அவர்களுடைய நிலைமையை விரணித்து காட்டுகின்றார்கள். நான் ஏதோ ஈரமாக என்னுடைய இரவுடைய நேரத்தில் தன்னுடைய மலஞ்சல கழிவுக்காக நான் போனேன், என் தேவையை முடிப்பதற்காக போனேன். அந்த நேரத்தில் ஏதோ எனக்கு தென்பட்டது, ஈரமாக தெரிந்தது, எடுத்து விட்டேன். பசி கொடுமையின் காரணமாக சாப்பிட்டு விட்டேன். இன்னும் தெரியாத நான் எதனை சாப்பிட்டேன் என்பது. அருமையான பெரியார்களே, சோதர்களே, படைத்தவனாகிய அல்லாஹ் பராமரிப்பது அவனுடைய பொறுப்பல்லவா? அவன் படைத்து விட்டான், படைத்து விட்டால் பொறுப்பாகி விட்டது அவன் பராமரிப்பது என்பது. நாம் எல்லாம் தண்ணிக்குள் தடமாறிக்கொண்டிருக்கின்றோமா? அங்கே தண்ணீர் இருக்கக்கூடிய தண்ணீரிலே தடமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட தனக்குரிய ரிசுக்குகள், தனக்குரிய உணவுகள் தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, இன்னல் அபூத, நிச்சயமாக ஒரு அடியான் இருக்கின்றது. ஒரு அடியான், ஒரு மனிதனுக்கு மௌத் இருக்கின்றது. ஒரு மௌத் அவனை தேடுவதை போன்று, ஒரு மௌத் அவனை தேடுவதை போன்று நான் மௌத்தாகிவிடக் கூடாது, நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நான் வாழ்வாங்கு வாழ வேண்டும். பல ஆயிரங்கள் அல்ல, பல லட்சங்கள் செலவழித்து வைத்தியங்கள் செய்கிறான், ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அவனை சிறு வயதிலேயோ அல்லது வாலிபத்திலேயோ அல்லது வாழ வேண்டும் என்பதாக நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய காலத்தில் மௌத்தாகிவிட வேண்டும் என்பது அவனுக்காக முடிவு செய்யப்பட்டது. எனவே மௌத் அவனை தேடி போகின்றது, மௌத் அவனை தேடுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மௌத் ஒரு மனிதனை தேடுவதை போன்று அவனுடைய ரிஸ்க்கு அவனை தேடுகிறது என்பதாக சொன்னார்கள். நாமெல்லாம் நீரிலே மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எம்மை தேடி ரிசுக்குகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸுகள் எல்லாம் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய தருணமாக சகோதரர்களே, அல்லாஹ் இப்படியான ஒரு காலத்தில் பெரும் பெரும் பாடங்களை படித்து தந்தான். நாம் ரிசுக்கை தேடவில்லை, ரிசுக்கு எம்மை தேடி வருகின்றது. ரிசுக்கை தயாரிப்பதற்காக நாம் எந்த முயற்சிகளும் செய்யவில்லை, யாரையோ முயற்சி செய்ய வைக்கின்றான். எம்முடைய பத்தியை தீர்ப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான். இது இப்படியான தடுமாறமாக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் நானும் நீங்களும் பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நான் தான் எனக்குரிய வாழ்க்கைக்குரிய எல்லா ஏற்பாட்டுக்குரியவன், இல்லை இல்லை, எனக்குரிய எல்லா ஏற்பாடையும் என்ற ரப்பாகி அல்லாஹ் பொருட்படுத்திருக்கின்றான். எனவே நான் பரலான தொழுகையை வீணாக்கிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கான வசதிகளை தேட வேண்டும் என்ற போக்குகளை நாம் மாற்ற வேண்டும். படைத்தவனுடைய வரம்புகளை தாண்டி செல்வது கிடையாது, படைத்தவனிட்ட வரம்புக்குள் இருந்து கொண்டு படைத்தவனை சந்தோஷப்படுத்துவதோடு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹலாலாக்கிய விடயத்தில் நாம் ஈடுபடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மை சோதித்தான் என்பது, இது எம்மை எல்லாம் தண்டித்தான் என்பதற்கல்ல, எம்முடைய அந்தஸ்துகளையும் அவன் யார் என்பதனையும் விளங்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து தந்தான். எமது ஈமானை பலப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மென்மேலும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான்? அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்கள், ஹஃபாதுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்த அந்த உள்ளங்கள் சகோதரர்களே, 70 சஹாபாக்கள் ஒரே நாளில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவர்களை கண்டித்ததா இது? இவர்களை கண்டித்ததா? இன்னும் சொல்வதாக இருந்தால், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி சகோதரர்களே, பெரியார்களே, அசதுல்லா, அல்லாஹின் சிங்கம் என்ற பெயர் சூட்டப்பட்டவர்கள். அசதுல்லா என்ற சிங்கம் அல்லாஹுடைய சிங்கம் என்பதாக பெயர் சூட்டப்பட்டவர்கள். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டது மட்டுமல்ல, நான் அவர்களுடைய உள்ளம் நெஞ்சு பிளக்கப்படுகின்றது, ஈரலை தப்பி துப்பப்படுகின்றது. இப்படியான சித்திர வலைகள் மட்டுமல்ல, அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யது சுஹதா, எல்லா சுஹதாக்களுடைய தலைவர். அவர்களை கபனிட்டு அடக்கம் செய்வதாக இருந்தால் பரிபூர்ணமான கபன் கூட கிடைக்கவில்லை. இது அல்லாஹ் கொடுத்த தண்டனையா? அல்லாஹ் கண்டித்ததா இது? அவருடைய அந்த அந்தஸ்தை அவர் அடைய வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு சிரமத்தை சகிக்க வேண்டும் என்பது அவருக்கு அல்லாஹ் முடிவு செய்தது. அவர் செய்யது சுஹதா என்ற நாமத்தை தன்னோடு இணைக்க வேண்டுமா? அப்படியான ஒரு பதவியை அடைய வேண்டுமா? அப்படியாக இருந்தால் இப்படியான ஒரு தியாகத்தை அவர் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. முஸ்தபன் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விடயத்தை பற்றி வரலாறு தெளிவாகவே சொல்கின்றது. மக்காவுடைய வீதிகளில் நடப்பார்த்தால் அங்கே மக்காவுடைய வீதிகள் எல்லாம் மனம் வீசிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் சொல்வார்கள், முஸ்தபு சென்று இருக்கின்றார், இந்த அளவுக்கு மனமான வாசனைகள் பூசி செல்வார், பெருமதியான ஆடைகளை அணிந்து செல்லக்கூடிய முஸ்தபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்பு சிரமம் சிரமம் வறுமை என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் எத்தனையோ பல சோதனைகள். அவர்களுடைய முடிவும் அதுதான் சகோதரர்களே, பெரியார்களே. முஸ்தபு இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்தின் பின்பு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். பரிபூர்ணமான கஃபன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மக்காவுடைய வாழ்க்கையில் வசந்தத்தோடு வாழ்ந்தவர், மனத்தோடு வாழ்ந்தவர், மிக வசதியோடு வாழ்ந்தவர், கஃபன் கூட நிரப்பமாக கிடைக்காத நிலைமையில் கபருக்கு செல்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சகோதரர்களே தண்டனைக்குரியவர்கள் அல்ல, சந்தோஷமான அந்தஸ்துக்குரியவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி வரலாறு தெளிவாகவே பதிவு செய்கின்றது. நபி அவர்களுடைய மகளை மணந்தவர்கள் ஹஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை மணந்தவர்கள், உஸ்மானிய அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய இரண்டு மக்களை, பெண் மக்களை மனம் முடித்தவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய மகளை மணந்து கொண்டவர்கள். இப்படிப்பட்ட நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள். சகோதரர்களே, 10 நபர்களை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராய் சொன்னார்கள். நன்மாராயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அதில் நபி அவர்களுடைய ஹலீஃபாக்களுடைய 3 நபர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்று நீதமான ஆட்சி நடத்தி உலகத்தில் ஈமானையும் இஸ்லாத்தையும் வளர்த்தவர்கள் அவர்களை போன்று யாரும் இல்லை. அவர்களுடைய காலத்தில் உலகத்தில் 2 மடங்கு இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. குஃபரில் உள்ளவர்கள் எல்லாம் ஈமானுக்கு வந்தார்கள், சுஜூத் இல்லாதவர்கள் சுஜூத் உள்ளவர்களாக மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வசந்தமான காலம். அந்த காலத்துக்கு காலத்தை உருவாக்குவதற்கு காரணத்தராக இருந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் அங்கே சுபஹுடைய தொழுகையில் நிற்கின்றார்கள். அபூ லஹுல் என்பவன் மூலமாக குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனையா? அல்லாஹ் தண்டித்ததா? உஸ்மான் அகனி ரதியல்லாஹு அவர்கள் திருமறையை ஓதி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஓதி கொண்டிருக்கும் போது தன்னுடைய வீட்டு முகட்டினால் அங்கே கலகக்காரர்கள் உள்ளே குதிக்குகின்றார்கள். அது உஸ்மான் அகனி ரதியல்லாஹு அவர்களுடைய தலையிலே அடிக்குகின்றார்கள். ரத்தம் பீரிட்டு பாய்கின்றது. ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் அல்லாஹ் தண்டித்ததா? சகோதரர்களே, பிரியார்களே, அதன் அலிரதி அல்லாஹன் அவர்கள் இதே போன்று அவர்களும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஆக நபி அவர்களுடைய மருமக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னும் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதர் அசன் ஹுசைனுடைய விடயத்தில் சொன்னார்கள் அல்லவா, சகோதரர்களே, சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவனத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் ஹசனும் ஹுசைனும். அங்கே ஹசன் ரதி அல்லாஹர்கள் நஞ்சு கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அங்கு ஹுசைன் ரதி அல்லாஹர்களுடைய கழுத்து துண்டாக வெட்டப்படுகின்றது. அவர்களே, பக்தாதிலே கர்பலா என்ற ஒரு கிதாப் எழுதப்படுகின்றது. அந்த கிதாபிலே முழுதாகவே வாசித்து படித்து பார்த்தால் புரிகின்றது, அங்கே அதற்கு ஹுசைன் ரதி அல்லாஹர்களுடைய தலை துண்டாக்கப்பட்டு ஒரு தட்டிலே வைத்து அங்கே ஊர்வலம் கொண்டு வருகின்றார்கள். யாருடைய தலை? யாருடைய தலை? அதற்கு ஹுசைன் ரதி அல்லாஹர்கள் நபி அவர்களுடைய பேரக் குழந்தை. இப்படியாக ஒரு முறை மின்பரிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹசனும் ஹுசைனும் வந்தார்கள். நபி அவர்களுடைய கல்பும் இரக்கமான கல்பு ஓடோடி சென்றார்கள். மின்பரில் இருந்து இறங்கினார்கள். ஹசனையும் ஹுசைனையும் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து சொன்னார்கள், இன்னல் வலத மபுகலத்தும் மஜ்மனத்தும். இந்த அளவுக்கு அன்போடு அணைத்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் காட்டிய ஹசனும் இரக்கம் காட்டப்பட்ட ஹசன் ஹுசைன் இவர்களுடைய முடிவு இப்படி. இதுவெல்லாம் கண்டித்ததில்லை சகோதரர்களே. இவர்களுக்கெல்லாம் ஒரு அந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் இப்படியான ஒரு நிலைமைகளை அல்லாஹ் உண்டாக்கினான். நாம் அந்த நிலைமைக்கு உள்ளவர்கள் அல்ல. அப்படியெல்லாம் வந்து விட்டால் நானும் நீங்களும் தாங்கிக் கொள்பவர்கள் அல்ல. இருந்தும் அல்லாஹ் எங்களுடைய பொருளிலே, எங்களுடைய பணத்திலே, எங்களுடைய சொகுசிலே, எங்களுடைய சந்தோஷங்களில் அல்லாஹ் சில குறைவுகளை ஏற்படுத்தினான். குறைவான நிலைமையிலும் எம்மை வாழ்வதற்குரிய வழியையும் உலகத்தில் ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் அவன் செய்தான். எனவே கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மை வாழ வைப்பதற்காக, இதுவெல்லாம் எம்மை அல்லாஹ் எம்முடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உயர்த்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒரு மைதானமாக இருக்கின்றது. எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பிவிட்டால் அவர்களை சோதிப்பான். என்ன செய்ய, நானும் நீங்களும் 5 வயது பையனை போன்று அல்லது 6-7 வயது குழந்தையை போன்று அல்லாஹனுடைய அந்த உயர்வான அவனுடைய சோதனை அண்மையெல்லாம் கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றான். இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் சில சமயத்தில் சிறுசாக சிந்தித்து விடக்கூடும். எனவே கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமக்கு நாடாந்தும் அவன் எமக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய உபகாரங்களை புரிந்து கொண்டு அல்லாஹ் எமக்கெல்லாம் ஒரு நல்லதொரு நிலைமையை உண்டாக்கப் போகின்றான் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஏற்படுத்திய நிலைமைகளை மனதார பொருந்துவோம். அல்லாஹ்விடத்தில் சகோதரர்களே, பெரியார்களே, மறுபுறத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகள் வராமல் இருப்பதற்கும் அல்லாஹ் ஈமானை சோதித்துத்தான் என்னுடைய ஈமானுடைய தரத்தை அவன் விளங்க வேண்டும் என்பது கிடையாது. என்றாலும் அவன் சோதித்து விடாமல் இருப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் ஆபியத்தையும் கேட்க வேண்டும் என்பதும் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை தான். அல்லாஹ் ஏன் சோதித்து விட்டான் அப்படியும் சிந்திப்பது ஈமானுடைய ஈமான்தாரிகளுடைய கடமை. அது தாய் கரதி அல்லா அவர்கள் சொல்லுவார்களா, எங்கே தன்னுடைய வீட்டு தனக்கு தலைவலி வந்து விட்டாலும் கூட, தனக்கு தலைவலி வந்து விட்டாலும் கூட நான் என்ன செய்து விட்டேன், நான் என் ரப்புக்கு ஏதும் மாறு செய்து விட்டேனா என்பதாக அதுவும் ஈமான்தாரிகள் சிந்திப்பார்கள். இன்னும் அல்லாஹுடைய நேசர்கள் எந்த அளவு என்றால் தன்னுடைய வீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆடு மாடு மிருகங்கள் இருக்குகின்றது, அது தன்னுடைய சொல்லுக்கு அடங்காமல் நடக்குமாக இருந்தால் நான் என்னுடைய நாயனுக்கு ஏறும் மாறு செய்து விட்டேனா, ஏன் என்னுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகம் எனக்கு கட்டுப்படுவது கிடையாது என்பதாகவும் இப்படியும் சிந்திப்பார்கள். இதுவும் ஈமான்தாரிகள் தான். சகோதரர்களே, பெரியார்களே, இதுவெல்லாம் ஈமான்தாரிகள் சிந்தித்து தன்னுடைய தரத்தையும் தன்னுடைய இடத்தையும் உயர்த்திக் கொள்வதற்குரிய தருணமாக நானும் நீங்களும் அப்படியும் சிந்திக்க ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அப்படி சிந்திப்பதற்குரிய ஒரு காலம்தான் ரமலானுடைய காலம். எல்லா காலங்களும் எல்லா நாட்களும் சிந்திக்க வேண்டியவர்கள் தான் முஃமின்கள். விசேஷமாக ரமலானுடைய காலம் சகோதரர்களே விசேஷமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் ஏதும் எம்முடைய தொழுகையில் முன்பு நிறந்ததா? இல்லை இல்லை, அருமையான காலத்தை அல்லாஹ் தந்து விட்டான். நிலைமைகள் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலால் அவனுடைய வானம் அவனுடைய பூமி இவையெல்லாம் நிரப்புவதற்கு பொறுப்பு நான் அல்லை, இவையெல்லாம் சரிப்படுத்துவதற்குரிய பொறுப்பு நாயனாகி அல்லாஹுடைய உதவி இல்லாமல் முடியாது. எனவே நான் அல்லாஹுடைய காரியத்தை செய்வோம், அல்லாஹ் என்னுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுப்பான். எனவே சகோதரர்களே, தொழுகையுடைய விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். ரமதான் வந்துவிட்டதே, எனவே ரமதானில் ஒரு நேர தொழுகையை கூட நான் முன்பின்னாக்க மாட்டேன். ஐந்து நேரத்துடைய தொழுகையும் ஜமாத்தாக தொழுவேன் என்பதாக திட்டமிட வேண்டும். ரமதானுடைய காலம் வந்து விடுகின்றது, எனவே நான் 24 மணித்தியாலத்தில் சில மணி நேரத்தையாவது நான் அவனுடைய திருமறையை திறந்து ஓதக்கூடியவனாக மாறிவிட வேண்டும். நாம் திட்டமிட வேண்டும், மனைவிக்கு சொல்ல வேண்டும், குழந்தைக்கு சொல்ல வேண்டும், தனக்கு தானாகவே சொல்ல வேண்டும், நான் இத்தனை ஜுசுகளை ஓத வேண்டும், ஒரு ரமதானில் நான் இத்தனை குரான்களை முடிக்க வேண்டும். மகனுக்கு சொல்வோம், மனைவிக்கு சொல்வோம், நீ இத்தனை குரான்களை ஓதி முடிக்க வேண்டும், பிறநாள் பரிசாக இன்ன ஆடை வாங்கி தருகின்றேன். சோதர்களே, இப்படியான அடிப்படையில் வழிகாட்டுவோம். அது மாத்திரமல்ல, ரமதானுடைய காலம் இரா காலங்கள், அருமையான காலம், நபி அவர்கள் மிக பெருமதியாக பதித்த காலங்கள் நேரங்கள். அந்த ரமதானுடைய காலங்களில் அருமையான அழகான முறையில் 40 சுஜூதுகள் செய்யக்கூடிய தருணம் தராவிகளுடைய பெயரில். எனவே அந்த தராவிகளுடைய தொழுகையில் இது அக்காம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, சகோதரர்களே, அல்லாஹுக்காக நின்று வணங்குவது என்பது அவனை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவதற்குரிய தருணம் அது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன் கட்டத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான், காலத்தை தந்து விட்டான். அந்த ரமதானுடைய காலத்தை சந்திப்போமாக இருந்தால் நான் இன்றிலிருந்தே திட்டப்பட வேண்டும், நான் ஒரு நேர தராவிகள் கூட விடக்கூடாது, 40 சுஜூதுகள் செய்ய வேண்டும், 20 ரக்அத்துகளை பரிபூர்ணமாக தொழ வேண்டும். அவர்களை மார்க்கத்தில் குறை கண்டு மார்க்கத்தை கொச்சைப்படுத்தாமல் முழுமையான அடிப்படையில் நாம் மார்க்கத்தை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு சுஜூதுக்கும் பரிசுகள் கொடுப்பார். இதே போன்று பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா அமல்களையும் திட்டமிட்டு என்னென்ன அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹை அடைய முடியும், அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும், அவனுக்கு நன்றி உள்ளவனாக எப்படி அமைவது என்ற அடிப்படையில் சகோதரர்களே, சுண்ணத்தான அமல்களையும் நாம் சிந்திப்போம். விசேஷமாக எமது நோன்புகளை பாதுகாப்போம். பரமான கடமைகளை நிறைவு செய்வோம். எல்லா வகையான தவறுகள் என்னென்ன இருக்குகின்றதோ, மனிதன் என்ற அடிப்படையில் நான் மனிதர்கள், நீங்களும் மனிதர்கள், உள்ளபணி ஆதம சத்தா ஒகை உள் சத்தா என தவ்வாகும். ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள், ஆனால் தவறிழைக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள், தௌவா செய்யக்கூடியவர்கள். எனவே எல்லாவற்றுக்கும் ஒரு வசந்தமான காலம் எமக்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நிலைமைகளில் இருந்தும் நாம் அசிங்கங்களில் இருந்து அகன்று எல்லா வகையான நலவுகளையும் முன்னிறுத்தி நல் அமல்களை தாராளமாக செய்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹுடைய எமக்காக இந்த நிலைமைகளையும் ஏனைய என்னென்ன நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்தி எமது அந்தஸ்தை உயர்த்துவதற்காக என்னை ஏற்பாடு செய்தானோ, மனப்பூர்வமாக பொருந்திக் கொண்டு அல்லாஹுடத்தில் நலவை வேண்டக்கூடியவர்களாக, நலவை வேண்டிய நல்லவர்களாக ஆகுவதற்கு எத்தனைப்போமாக. கிருபை உள்ள அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் படைத்தவனுடைய புரிந்து படைத்தவனுடைய வல்லமையை உள்வாங்கி அவனுக்காக வாழக்கூடிய நல்லவர்களாக கபுள் செய்து விடுவானாக. யாழ்லா மீது மன்னித்து கிருபை செய்வாயாக. யாழ்லா நாங்களோ விலகினர்கள் யாழ்லா, பாவிகள் யாழ்லா, குற்றவாளிகள் யாழ்லா, நன்றி மறந்தவர்கள் யாழ்லா, நன்றி கெட்டவர்கள் யாழ்லா, எங்களை மன்னிச்சு கிருபை செய்வாயாக. யாழ்லா நாங்கள் விலகினர்கள், எங்களுடைய ஈமான் மிக மிக விலகினமானது யாழ்லா, எங்களை சோதித்துத்தான் எங்களுடைய ஈமானை பார்க்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை யாழ்லா. நீ சோதித்து விட்டால் நாங்கள் விலகினப்பட்டுடுவோம் யாழ்லா, இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இன்னும் கீழே சென்றுடுவோம் யாழ்லா, எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. விலகினர்கள் யாழ்லா, எங்கள் ஈமானை நீ பலப்படுத்துவாயாக யாழ்லா, எங்களுடைய துனியாவை நீ செழிப்பாக்குவாயாக, எங்களுடைய ஆக்கிரத்தையும் செழிப்பாக்குவாயாக. இவைகள்லாம் இழந்துவோம், இழந்து விட்டோம் யாழ்லா, இதை விட சிறப்பானதை பகரமாக தந்தருள்வாயாக, ஆக்கிரத்திலையும் தருவாயாக, துனியாவிலையும் தந்தருள்வாயாக. யாழ்லா, எங்கள் ஈமானை நிரப்பமாக்கி தந்தருள்வாயாக. அன்புள்ள ரஹ்மான் இறக்கமான யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோடும் என்னென்ன கவலைகளோடும் இருக்குகின்றோம் யாழ்லா, எங்களுடைய கவலைகளை நீ தூரமாக்கிடுவாயாக. யாழ்லா, எங்களுடைய சஞ்சலங்களை தூரமாக்குவாயாக. என்னென்ன நோய்கள் பிணிகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா, அந்த சஞ்சலங்களையும் அந்த நோய்களையும் தூரமாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. அன்புள்ள ரஹ்மான் யா அல்லா, எங்களுடைய வாழ்க்கையில் நோக்கம் உன்னை அடைவதும் ஆகரத்தில் உன்னுடைய உயர்ந்த ஜன்னத்தை அடைவதுமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யாழ்லா, எங்களது எல்லா துனியாவுடைய நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயாக, எங்களை கபரையும் சீராக்கி தந்தருள்வாயாக, ஹஜரையும் சீராக்கி தந்தருள்வாயாக, உயர்ந்த ஜன்னத்தை நத்தி பார்க்கிடுவாயாக. யாழ்லா, அவனுடைய கோபத்தை சம்பாதித்தவர்களாக இங்கே ஆக்கிவிடாதயா அல்லா, உன்னுடைய தண்டனைக்கும் வேதனைக்குரியவர்களாக இங்கே ஆக்கிவிடாதயா அல்லா, நாங்கள் உன்னுடைய விலகீனமான அடிமைகள் யா அல்லா. யாழ்லா, அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இங்கே ஆக்கி அருள்வாயாக. நீ வழி கெடுத்து விட்டா யாராலும் வழி காட்ட முடியாத ரம்மே, வழி காட்டி விட்டா யாராலும் வழி கெடுக்கவும் முடியாத ரஹ்மானே. யா அந்த மூத்து வரைக்கும் எமக்கு வழிகாட்டுவாயாக, எமது மனைவி மக்களுக்கு வழிகாட்டுவாயாக, எமது சங்கதிகளுக்கு வழிகாட்டுவாயாக. அன்புல ரஹ்மானி மூத்துடைய நாளை வாழ்க்கையை நல்ல நாளாக ஆக்கி தருவாயாக. கடைசி நாளை கனிமாவுடைய நாளாக ஆக்கி தந்துருவாயாக. யால் உலகத்துடைய கஷ்டத்தை சகிப்பதற்கு கூட எங்கள் உள்ளங்கள் தயார் இல்லையா? கபருடைய கஷ்டத்தை எந்த வகையில் சந்திப்பது யாழ்லா? இந்த உண்மையை விளங்குவதற்குரிய தோப்பிக்கு தந்துருவாயா? அஜருடைய கஷ்டத்தை எப்படி சந்திப்பது ரஹ்மானே? யாழ் அந்த நிலைமைகளில் எங்களை தவிக்க விட்டு விடாதையா அல்லா? எங்களை கபரலையா தவிக்க விட்டு விடாதையா அல்லா? அஜருடைய மைதானத்தில் யாழ்ல கண்ணீர் வடிக்க வைத்து விடாதையா அல்லா? துனியாவிலையும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, சக்கராத்திரையும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, கபுரலையும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, அஜருளையும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. உயர்ந்த ஜன்னத்தில் உத்தம சகாபாக்களோடு எங்களை இணைத்தருள்வாயாக. அன்பு தாய் தந்தைகளை மன்னித்து கிருபை செய்வாயாக. யாழ் எங்களை துவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நீ அல்லாஹ், அல்லாஹ் நீ அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். Allah ni